சொன்னா அதைத்தான் இங்க அடியார்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் இறைவன் முறையிட்டு, நமக்காக முறையிட்டு காட்டுறாரு எப்படி முறையிடணும்னு. கூட்டமாய் ஐவர் வந்து கொடுந்தொழில் குணத்தராகி ஆட்டுவார்க்கு ஆற்றுகில்லேன் ஆடரவு அசைத்த கோவே, காட்டிடை அரங்கமாக ஆடிய கடவுளே, ஓ சேட்டிரும் பொழில்கள் சூழ்ந்த திருக்கொண்டை சரத்துழானே என்று போற்றுகின்றார். கூட்டமாய் இந்த ஐம்பொறிகள் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு பண்ற கொடுமை என்று சொல்லி எடுத்து சொல்லி அதிலிருந்து என்னை காக்க வேண்டும் சொல்றார். இப்படி பல பாடல்கள் பாடியிருக்கின்றார். அப்ப இறைவன் வந்து நம்ம என்னெல்லாம் முறையிடுறோம் பாருங்க. முதல்ல அந்த ஐம்பொறிகள் செல்கின்ற வழியிலேயே சென்று கொண்டிருந்தோம். அதனால அந்த ஐம்பொறிகள் நம்ம சிரமப்படுத்துவதாவே நமக்கு தெரியல. ஆனா அந்த இன்பம் எல்லாம் உண்மையான இன்பங்கள் அல்ல என்ற பக்குவம் வந்த பிறகு இந்த ஐம்பொறிகளின் வழியிலேயே போய்கொண்டிருந்தா அது நம்ம முத்திக்கு ஒரு நாள் போய் சேர முடியாது. அப்போ இந்த இவற்றை எதிர்த்து நாம நீந்த வேண்டும். நம் வழி கொண்டு எதிர்த்து நீந்தும் போது அது சிரமமா இருக்குது. சிரமமா இருக்கும்போது அந்த சிரமத்தை தீர்க்கணும்னு அப்ப இறைவன்ட்ட முறையிட ஆரம்பிக்கிறோம். இதுவரைக்கும் அவற்றுக்கு ஐம்பொறிகளுக்கான தேவைகளை கேட்பதையே வழிபாட்டு விண்ணப்பமா வச்சிருந்தோம். இப்ப அதுல இருந்து காப்பாத்துன்னு சொல்றதுக்கு கேட்கக்கூடிய ஒரு பக்குவம் வழிபாட்டு பக்குவம், அதான் நம்ம திருமுறைகள் காட்டுற வழிபாட்டு நெறி. பாருங்க நம்ம சம்பந்த பெருமான் அப்பர் பெருமான் என்ன நெறி காட்டுகின்றார்கள். சம்பந்த பெருமான் என்ன காட்டுகின்றார், தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி சொல்றாரு இல்லையா. அப்ப இறைவனுக்கு தொண்டரா விளங்கணும்னா ஐம்புலன்கள் அதை ஐம்பொறிகளை அடக்குவதற்கு அரிது ஒத்துக்கிறார். ஐம்பொறிகள் சொல்லிட்டு ஐந்து களிர் இருக்கிறார். ஐந்து களிர ஐந்து யானையை அடக்கிற மாதிரி, ஐந்து யானையை ஒரு ஆணையை அடக்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. யானை அடக்கிறது சும்மா அது என்ன ஆட்டு குட்டியாது யானை, அப்படி ஒரு யானை இல்ல ஐந்து யானை, ஐந்து யானைகளையும் அடக்குது. ஏன்னா இறைவனுக்கு தொண்டுபட்டால் தன்னால் அடங்கிடும். அதான் தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கினர். வள்ளுவர் வந்து முதல்ல அதை வெளிப்படையா சொன்னா பயந்து பெறக்கூடாது படிக்கிறவங்க சொல்லிட்டு நயமா சொன்னார், நயமா சொன்னார். என்ன அப்படின்னா ஐந்தையும் அடக்கியவன் வீடு வேறு என்ற நிலத்தில் போய் விதையாக முளைப்பான். இந்த உலகத்துல முளைக்க மாட்டான், வீடு வேறு அதை ஒரு நிலமா சொல்லி வர்ணிச்சு வீடு வேறுங்கிற நிலத்துல போய் வித்தாக தோன்றுவான். ஐந்தையும் அடக்கியவன் அஞ்சு யானைன்னு சொல்லல, ஆனா ரொம்ப குறிப்பா பிறவிக்கிறார். என்னன்னா உள்ள உறுதி என்ற அங்குசத்தை கொண்டு ஐந்தையும் அடக்கியவன். அப்படியே படிச்சிருப்பேன் என்ன தொடர்ச்சியா, உள்ள உறுதி என்ற அங்குசத்தை கொண்டு ஐந்தையும் அடக்கியவன். ஓ சரி சரி. அப்ப என்னது உள்ள உறுதி என்ற அங்குசத்தை கொண்டா, அங்குசத்தை கொண்டு எதை அடக்குவாங்க, உள்ள உறுதி என்ற அங்குசத்தை கொண்டு ஐந்தையும் அடக்கினா. அப்ப அந்த ஐந்து பொறிகளும் யானை என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னு அப்படி மெதுவா யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே சொல்லி அஞ்சு விட வேண்டாம் சொல்லி எவ்வளவு நயமா சொல்லியிருக்காரு பாருங்க. உரணென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். ஓர் ஐந்தையும் வந்து ஒளிச்சு கட்டிரல காப்பான். இந்த ஐம்பொறிகள் நெறி தவறாமல் செல்லும்படியாக இவற்றை காவல் செய்பவன். யானை என்ன செய்ய துன்பமா படுத்துறோம் அங்கசத்தை வச்சு, அது செல்ல வேண்டிய நெறியில அது செல்லணும். கட்டுப்பாடு நம்ம கட்டுப்பாடுல வச்சிருக்கிறது தான் இங்க பொறியடக்கம் என்பது. ஒரு புலனையும் அது பற்றக்கூடாது, பொறிகள் பெசாம இருக்கணும்னா பொறிகளை கொடுத்தவர் யாரு, சிவபெருமான். சும்மா வரிதே அதை போட்டு வச்சிருக்கா கொடுப்பாரு இல்லையா. அது அதை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும், அது செய்யக்கூடாத வேலைகளுக்கு இழுக்கும், அதை தடுத்து செய்ய வேண்டிய வேலைகள்ல செலுத்தணும். அதுதான் பொறிகளை வெல்லுதல் என்ற செய்தியை வென்றார்னு சொன்னதுனால அந்த வென்றார் என்பதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது. ஆகவே அதற்கு பொறிகள் வேறு நான் வேறு என்ற உண்மை தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். நான் யாருனே தெரியாதவன் வந்து பொறிகள் வெளி போறதும் நல்லா இருக்கு என்று நினைப்பதுதான் இயல்பு. அதுக்கு சித்தாந்த கல்வி அவசியம். நான் வேறு பொறிகள் வேறு, அப்பதான் வாழ்க்கையை நினைச்சு பார்ப்பான். அந்த வாழ்க்கையில பொறிகள் என்ன செய்கின்றன, பொறிகளுக்கு எல்லாம் நாம வந்து அடிமைத்தனம் செஞ்சிட்டு இருக்கிறோம். சும்மா சும்மா ஒரு ஆள் கூப்பிட்டு அதை செய்ய அப்படி இப்ப இப்படி பண்ண, நான் என்ன உனக்கு வச்சோ வேலைக்காராளா என்று கேட்போம் இல்லையா, ஒரு உணர்வு வந்துடும். ஆனா இங்க கேட்கவே மாட்டேங்கிறோம். கண்ணு அதை பாருங்குது, என்ன நாக்கு இதை சாப்பிடுங்குது, செவி அதை கேளுங்குது, அதுக்கு சொல்ற இடத்துக்கெல்லாம் நம்ம இழுக்கப்பட்டு போய் கொண்டிருக்கின்றோம். இவை யாரு நம்மளை ஆதிக்கம் செலுத்துவதற்கு என்ற உணர்வு எப்ப வரும், இவை வேறு நான் வேறுன்னு தெரியணுமே முதல்ல. உலகத்துல வேற யாரும் நம்மளை அதிகாரம் செலுத்தினா இவர் வேற, இவர் யாரு நம்மளை யாரு அதிகாரம் செலுத்தினா அவர் வேறு நாம வேறுனு தெரிய போய் அந்த உணர்வு நமக்கு வருது. இந்த பொறிகள் வேறு நாம் வேறுன்னே தெரியலையே. அதனால நமக்கு வந்து இந்த பொறிகளை வெல்ல வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. இதுக்கு அடங்கி நடப்பதே அடங்கி நடக்கிறோங்கிற உணர்வும் இல்லை, இவை ஆதிக்கம் செய்கின்றன உணர்வும் இல்லை, இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்துட்டோம். சித்தாந்தத்துல அவை வேறு, நாம் வேறு, நாம ஆன்மா, நமக்குரிய லட்சியம் வீடு வேறு. இந்த அடிப்படைகள்லாம் நாம தெரிஞ்சிட்டதுனால பொறிகள் நம்ம ஆதிக்கம் செய்கின்றன. ஆனா அதை கட்டுப்படுத்த நினைக்கிறோம், முடியல. அப்போ அதையே இறைவன்ட்ட விண்ணப்பமா பிரார்த்தனையா நாம வைக்கிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த வழிபாட்டு நூல்கள் திருமுறைகள் பாருங்க. உடல் பொறிகள்லாம் நல்லா இருக்கணும், எனக்கு தேவையான செல்வம் கிடைக்கணும், அந்த பொருள்ல மட்டுமா திருமுறைகள் பாடியிருக்காங்க? இல்ல, அதுவும் இருக்கலாம். ஆனா அதற்கும் மேல என்ன சொல்றாங்க, இந்த பொறிகளின் மயக்கத்திலிருந்து என்னை காப்பாத்து, உன் திருவடிதான் எனக்கு வேணும் என்று பெரிய ஞான செய்திகளை எல்லாம் வைத்து பாடியிருக்கின்றார்கள். ஆகவே அதெல்லாம் நம்ம சாத்திர நெறியும் அதுதான். ஆகவே இதை வென்றார் சென்றார் இன்ப வீடு. ஒரு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அருமை. என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமானவன் நினைக்கலாம் இந்த ஐம்பொறிகளையும் வந்து வேண்டாம்னு இவற்றின் பற்றை விட்டவர்கள் தான் வீடு பெறு அடைவார்களா? அப்ப இந்த ஐம்பொறிகள் மூலமா எத்தனை இன்பங்கள் இந்த உலகத்துல அனுபவிக்கலாம்? இந்த உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாமே ஐம்பொறிகள் மூலமாக அனுபவிக்கக்கூடியவை. எத்தனை இன்பங்கள் இருக்கின்றன உலகத்துல, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னு சொல்லி பாரதியார் பாடியிருக்கார். உலகத்துல அவ்வளவு கோடி இன்பம் இருக்குதான். ஒரு சாதாரண நிலையில் பாடப்பட்ட பாடல்கள் அவ்வளவுதான். உலகத்துல எவ்வளவு இன்பங்கள் இருக்கு, அவ்வளவு இந்த பொறிகளை கொண்டு அனுபவிக்கக்கூடியவை. அப்ப இத்தனை இன்பங்களையும் விட்டவர் தான் வீடுவேர் அடைவாரா? வீடுவேர் அடைஞ்சவங்களுக்கு இந்த உலக இன்பத்துல ஒன்று கூட கிடையாதா அப்படின்னு ஒரு சிந்தனை ஒரு சாதாரணமானவருக்கு வரலாம். அப்போ அதை என்ன தெளிவாக்குனார்னா, இதனை வென்றார் சென்றார் வீடுன்னு மட்டும் சொல்லல, இன்ப வீடுன்னு, இன்ப வீடு. இதை இன்பம்னு சொல்லிட்டு பெரிய இன்பத்தை நாம வந்து இழந்துட்டு வீடு பேர் போகல. உண்மையான இன்பம் அதுதான். இது இன்பம் என்ற பெயரிலே நமக்கு இருக்கக்கூடிய துன்பம், இதை விட்டா நாம பெருதமே அதுதான் உண்மையான இன்பம் என்று சொல்கின்ற. ஆகவே இந்த இன்பத்தை இழந்து ஏதோ சிவபெருமான் இருக்கிறாரு அவர்கிட்ட போறோம் அப்படி இல்லை, அவர்கிட்ட போய் பெருதமே அதுதான் இன்பம். ஆகவே இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு. மேலான இன்பத்தை பெறுவதற்காக தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்பத்தை சிவத்திடம் போய் போன பிறகுதான் தெரிஞ்சுப்போம். இல்ல, அந்த இன்பம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஆலய வழிபாட்டிலேயே நம்ம ஓரளவு உணரலாம், திருமுறைகள் ஓதும் போதே உணரலாம். இந்த உடல் கருவிகள் கொண்டு சிந்தித்தாலே இவ்வளவு சிவ சிந்தனைக்கு இவ்வளவு இன்பம் இருக்குதே, இதையும் கடந்து சிவத்தை சார்ந்தால் எவ்வளவு இன்பமா இருக்கும் அப்படின்னு நம்ம உணரலாம். அடியார்களோடு இந்த விஷயங்களை பேசும்போது அப்போ அதுதான் அது பல மடங்கு பெருகும். அது தனியா செய்யறதை விட அடியார்களோடு சேர்ந்து செய்யும்போது என்னன்னா, அந்த வாதனை கூட நம்மளை வருத்தாது இல்லையா. ஒவ்வொருவர் சொல்கின்ற கருத்தை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு அந்த சிவ நேயமானது பெருகும். நம்முடைய பாதை இதுதான், நம்மளுடைய நோக்கம் இதுதான் தெளிவு உண்டாகும் இல்லையா. நாளுக்கு நாள் நமக்கு முன்னேற்றம் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்றெல்லாம் நம்முடைய நெறிமுறைகள் சொல்கின்றன. ஏன்னா ஒரு நெறிமுறைக்கு உட்பட்டது, பயிற்சிக்கு வாழ்க்கையில கடைபிடித்திருக்கூடிய செய்திகள் அங்க ஆசிரியர் சொல்லியிருக்கிறது போறான். வெறும் சப்ஜெக்ட் மேட்டர் மட்டும் இல்ல. அதனால வென்றார் சென்றார் இன்ப வீடுனர், வென்றார் வென்றவர்கள் இன்ப வீட்டுக்கு செல்வார்கள் அப்படித்தானே சொல்லணும். அந்த கிராமட்டிக்கலா சொல்லணும்னா எப்படி சொல்லணும், இந்த இலக்கண முறைப்படி அந்த டென்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி சொல்லணும்னா, இந்த ஐம்பொறிகளையும் வென்றவர்கள் வீடு பேருக்கு இன்ப வீட்டுக்கு செல்வார்கள், செல்வார்லாம் சொல்லணும். சென்றார்னு சொல்லிட்டாரே, அது இறந்த காலம் அல்லவா அப்படின்னா, அப்ப தொல்காப்பியர் வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு விளக்கம் சொல்றார். என்ன விளக்கம் அப்படின்னா, நிகழ்காலத்தையும் ஏன் எதிர்காலத்தையே கூட இறந்த காலத்துல சொல்லலாமா? எப்போ சொல்லலாம்னா, விரைவு பற்றி சொல்லும் போது சொல்லலாம். விரைவு என்ன அப்படின்னா, ஒரு நண்பரும் நாமும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பேசியிருக்கிறோம் இல்லையா. நான் சாயந்தரம் 5 மணிக்கு உங்க வீட்டுக்கு வரேன், நீ ரெடி ஆயிரு, நாம 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்துக்கு போவோம் சொல்லிருக்கிறோம். 5 மணிக்கு வீட்டுக்கு போறோம், அங்க வந்து அவர் சாப்பிட்டு இருக்கிறார். உடனே அங்க என்ன ரெடி ஆயிட்டியா, இதோ சாப்பிட்டேன் வந்துட்டேங்கிறார். சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டார். ஆனா உண்மையில அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார். சாப்பிட்டு விட்டேன் முடிஞ்சதுன்ட்டார், இறந்த காலமாக்கிட்டார். அப்ப அவரை பொறுத்தவரை சாப்பிடுதல் அங்கு நிகழ்காலம். ஆனா அவரது இறந்த காலமாக அவர் சொல்கின்றார், ஐயா நிகழ்காலம் இறந்த காலம் தெரியாதா, இதெல்லாம் உங்களுக்கு தமிழ் வார்த்தையா சொல்லி தரலையா, இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா அவருக்கு அதெல்லாம் தெரியும். ஏன்னா நான் செய்யற செயல் விரைவா முடிஞ்சிரும் அப்படின்னு அங்க அவர் அறிவிக்கின்றார். அதன் மூலமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, சாப்பிட்டுட்டு தான் இருக்குதுயா, சரி எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியலையே அப்படின்னு வந்திருக்கவருக்கு ஒரு சளிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது இல்லையா. சாப்பிட்டுட்டேன், ஓ வந்துட்டேன் அப்படின்பார். என்ன அப்பதான் சாப்பிட்டுட்டு இருப்பார். சாப்பிட்டுட்டேன் வந்துட்டேன். ஏதாவது பரவாயில்ல, இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா அப்பந்தான் சாப்பிட போய்கிட்டு இருப்பார் இல்லையா. அவர்கிட்ட கேட்டா என்ன வந்துட்டீங்களா, ஏதோ சாப்பிட்டேன் அப்படின்பாரு. அவரும் சாப்பிட்டேன் பாரு, சாப்பிடதான் போறாரு. அவருக்கு சாப்பிடுதல் எதிர்காலம். முதல்ல சொன்னவருக்காக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார், அது நிகழ்காலம். இவருக்கு சாப்பிடுதல் இன்னும்தான் சாப்பிட போறார், எதிர்காலம். எதிர்காலத்தையே இருந்த காலத்தை சொல்லிட்டார். சொல்லலாம், தொல்காப்பியர் வந்து என்ன கொடுக்காரு, அங்க அனுமதி கொடுக்கிறார். சொல்லலாம் எதிர்காலத்தை வந்து இன்னமதான் வரப்போகுது, அதனால எதிர்காலம். அத வருங்காலம் நம்ம சொல்லுவோம், வருங்காலம் வரப்போகும் காலம். ஆனா இன்னும் அந்த காலம் வரல இல்ல, அதனால வாரா காலம் அப்படிம்பாரு தொல்காப்பியர். அப்படி ஒரு பேர்ல சொல்லுவார், வருங்காலம் சொல்லுவோம், ஆனா இதுவரை இன்னும் வரலையே, அதனால வாரா காலம். வாரா காலமும் நிகழும் காலமும் ரெண்டையும், வாரா காலத்தும் நிகழும் காலத்தும் உள்ள அந்த செய்திகளை வந்து இறந்த காலத்துல சொல்வது, விரைந்த பொருள் பற்றி சொல்வது, அந்த மாதிரி ஐம்பொறிகளை வந்து வென்றவர்கள் அவர்கள் விரைவு பற்றி விரைவாக வீடு பேறு அடைவார்கள் என்ற கருத்துல சென்றார் வீடுன்ட்டார். செல்வார்னு சொல்லாம சென்றார் விரைவாக. இறைவனை உள்ளத்திலே நினைப்பவர்கள் நினைந்தால் அந்த உள்ள தாமரையிலே அவன் விரைந்து எழுந்தருளுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வள்ளுவர் வந்து மலர் மீசை ஏகுவான் அப்படின்னு சொல்லணும். ஏகுவான் எதிர்காலத்தை சொல்ற ஏகினான், உள்ளத்துல எழுந்து அருள்விட்டான். உள்ளத்தால நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, உங்க உள்ளத்துல அவன் எழுந்தருளி விட்டான்ங்கிற என்ன, விரைந்து எழுந்தருளுவான் இல்லையா. உனக்கு நான் எத்தனை விரைவி கொடுத்தேன், நீ எவ்வளவு தாமதமா இப்ப நெருக்கி வந்திருக்கிற, நீ வழிபட்டா மட்டும் நான் விரைந்து வரணுமோ அப்படின்னா அவர் சொல்ல மாட்டார். நினைச்சிட்டா விரைந்து எழுந்தருளி வந்து விடுவான் வள்ளுவர் சொல்றாரு உத்தரவாதம். ஏன்னா அந்த எதிர்காலத்தையும் இறந்த காலத்தில் சொல்வது, விரைவு பற்றி சொல்வது, இப்படி எல்லாம் சொல்லாட்சிகள் ஆசிரியர் வைத்திருப்பதனால நம்ம அதையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது. வென்றார் சென்றார் இன்ப வீடு. ஆகவே இந்த ஐம்பொறிகளை புலன்வழி செலுத்தாமல் சிவனறிலே செலுத்ததுனால எந்த இழப்பும் இல்லை. ஏன்னா உண்மையான இன்ப வீட்டை தான் போய் அடைய போறாங்க. இந்த இன்பத்தெல்லாம் இழந்துட்டு ஒரு வெறுமைக்கு போய் அவர் சேர போறது இல்லை இல்லையா. ஆகவே இன்ப வீட்டை தான் சேரப்போகின்றார்கள் என்று சொல்லி அருமையாக இந்த ஞானேந்திரியங்கள் பற்றி செய்தி சொன்னார். அடுத்தாறு போல கண்மேந்திரியங்கள், கண்மேந்திரியங்களை பற்றிய செய்திகள். அதுல என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள். இந்த ஞானேந்திரியங்களையும் இறை ஆகமும் சொல்லுதுன்னு சொன்னார். அதே இறை ஆகமம் தான் கண்மேந்திரியங்களை பற்றியும் சொல்கின்றது. இங்க வந்து இறைன்னு பொது சொல்லால சொன்னார். இங்க கண்ணுதல் சிவபெருமானுக்கே உரிய சிறப்பு திருநாமம். கண்ணுதல் என்றால் நெற்றிக்கண்ணை உடைய பெருமான். அந்த நெற்றிக்கண்ணையுடைய பெருமான் தாம் அருளியுள்ள ஆகமங்களிலே கண்மேந்திரியங்களை பற்றியும் சொல்லியுள்ளார். கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு புதம் உபத்தம் சொல்லிட்டு கடைசி அடி என்ன, மக்கருதும் நாளும் அது. சரி, கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள், கண்ணுதல் பெருமான் உரைத்தருடைய ஆகமங்கள் கண்மேந்திரியங்களை பற்றியும் சொல்கின்றது. 36 தத்துவங்கள் சொல்லியிருக்கிறதுனாலவா அது அந்த கண்மேந்திரியங்களும் உண்டு. அவை வந்து அவற்றின் வேலை என்ன, வசனாதி சொல்லிட்டார். ஞானேந்திரியங்கள் சத்தாதியை அறியும், சத்தம் முதலியவற்றை அறியும். இந்த கண்மேந்திரியங்கள் வசனம் முதலிய வேலையை செய்யும். வசனம் இங்க வந்து வசனம் என்பது நம்ம பேசக்கூடிய அந்த பேச்ச வசனம் சொல்லுவாங்க. இங்க பேசுதல் என்ற தொழில், கண்மேந்திரியம்னா கண்மம்னா தொழில், தொழிலை செய்யக்கூடிய கருவிகள். ஞானேந்திரியங்கள் அவை அறிதலை செய்யக்கூடியவை, அது அறிவுக்கு உதவுவை. அறிந்த பிறகு செயல்படணும் இல்லையா, அறிந்த பிறகு செயல்படணும். அந்த செயலுக்காக வேண்டி இந்த செயல் கருவிகள் கண்மேந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள். சேர்த்து சொல்லும்போது ஞானேந்திரியங்கள், கண்ம இந்திரியங்கள். சேர்த்து சொல்லும்போது கண்மேந்திரியங்கள். கண்மங்கிறது, கண்மம் என்பது அந்த செயல், செயல். பொதுவா கண்மம் இந்த வினையையும் கண்மம்னு சொல்லுவோம். இங்க செயல் என்ற அந்த பொருள் தெரியுது. இந்த செயல் வினையாகத்தான் ஆகுது. ஆகவே அந்த செயல்படுவதற்குரிய கருவிகள் இவையும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம புரிஞ்சுக்கலாம். ஞானேந்திரியம் மெய் வாய் கண்மூக்கு செவினா நமக்கு தெரியலையா என்ன, அந்த உறுப்புகளையே இந்திரியம் நினைச்சோம். அந்த உறுப்பு வேறு, அந்த உறுப்புல அந்த இந்திரியங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்கேயும் கண்மேந்திரியம் சொல்லும் போது அவையும் நமக்கு உடல் உறுப்புகளாகத்தான் தோன்றும். அதே பேர்லதான் சொல்றாங்க. அந்தந்த உறுப்புல அந்தந்த இந்திரியம் இருக்குன்னு முன்னால சொன்ன மாதிரியே இங்கேயும் வச்சிருக்க வேண்டியதான். வசனாதினா என்ன, பேசுதல் முதலிய தொழில்கள், பேசுதல் முதலிய தொழில்கள். வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம். இதுதான் ஐந்து தொழில்கள். பின்னால சொல்லுவார், வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம் ஆகிய ஐந்து தொழில்களை செய்யக்கூடியவை கண்மேந்திரியங்கள். பேர் சொன்னார், வாக்கு, பாதம், பாணி, மண்ணு, குதம், உபத்தம். ஆசிரியர் வந்து வடமொழி பெயர்கள் சொல்லியிருக்கிறார். வாக்கு என்பது பேசுவதற்குரிய ஒரு கருவி, பேசுவதற்குரிய ஒரு கருவி. நாம பேசுற அந்த பேச்சையும் வாக்குன்னு சொல்லுவோம். அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஐயா, ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தமாது. வாக்கு என்பது வாய்மொழியையும் வாக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் நால்வகை வாக்குகள் இருக்கின்றன. நம்ம பேசுற சொற்கள்லாம் அந்த வாக்குகள் தான். வைகரி என்ற நிலையில் அந்த வாக்கு தான் சொற்களா வெளிவருது. தன் காதலையும் அந்த சொல்லு கேக்குது, பிறர் காதுக்கும் அந்த சொல்லு கேக்குது. ஆகவே அந்த வாக்குகள் சொல்லும் போது அந்த சொற்களே வாக்குகள்னு சொல்லுவோம். ஆனா இங்க அந்த நால்வகை வாக்குகள் உள்ள வாக்கு அல்ல இது. இந்த வேறுபாடு, இது வந்து பேசுவதற்குரிய, இது இருந்தாதான் பேச முடியும். இது இருந்தாதான் அந்த நாலாவது வகையில வைகரியா அது வெளியே வரும். ஆகவே இதையும் வாய் என்று சொல்லுவோம். ஆனா சுவையை அறியக்கூடிய வாய் என்ற கருவி வேறு, பேசுவதற்கு துணை செய்யும் வாய் என்ற கருவி வேறு. தத்துவத்துறையில அப்படி வேறு வேறாக சொல்லப்படுகின்றன. பொதுவா உலகியலா சொன்னா வாய் சுவையும் அறியும், பேசுறதுக்கும் வாய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ரெண்டும் ஒரே உறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். ஆனா இந்த தத்துவத்துறைக்கு வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, வாய் என்ற உறுப்பு இருக்குது. ஆனா வாய் என்ற உறுப்புல இரண்டு இந்திரியங்கள் இருக்கின்றன. அதுல ஒன்று சுவையை அறியக்கூடியது, அது ஞானேந்திரியம். அதுக்கும் வாயின்னு பேரு. அதே வாய்ங்கிற உறுப்புல பேசுறதுக்குரிய கருவியும் இருக்குது, அதுக்கு வாக்கு என்று பெயர். நால்வகை வாக்குகள் என்பது வேறு. ஆக இது வாக்கு என்ற கருவி, இது வாயில இருக்குது. இந்த வாக்கு என்ற கருவிதான் பேசுதலுக்கு. பேச முடியலன்னா இந்த வாக்கு என்ற கருவி செயல்படவில்லை, ஆகவே பேச முடியவில்லை என்பது வாக்கு. அப்புறம் பாதம், அது நமக்கு தெரியும். கால் அது எதுக்கு என்ன செய்யற செய்யும் நமக்கு தெரியும். நடப்பதற்கு தான், போகிறதுக்கும் வர்றதுக்கும் இல்லையா, நடத்தல் ஓடுதல் என்ற அந்த செயலை செய்வதற்கு பாதம். பாணி, பாணி என்பது கை. சூளத்தை கையிலே வைத்திருக்கின்றதுனால சூளபாணின்னு பெயர் சுவாமிக்கு. தண்டாயுதத்தை கையில் ஏந்திருக்கா முருகப்பெருமான், தண்டாயுத பாணி. திருமால் சக்கரத்தை ஏந்திருக்கின்றார், சக்கர பாணி. பாணி என்பது கை. கையில என்ன ஆயுதமோ அதை சொல்றோம். கையில எந்த ஆயுதமும் இல்ல, நிர் ஆயுத பாணி. ஏன்னா பேச்சு வழக்குல இந்த சொற்கள் எல்லாம் பயன்படுத்துறோம். அந்த ஒவ்வொன்றையும் வர்ற பாணி என்று சொல்வது கையுதான். ஆகவே பாணி என்பது கை. அது என்ன வேலை செய்யும்? ஒரு பொருளை வாங்கும், கொடுக்கும். ஒரு பொருளை வாங்குறதும் கொடுக்கறதும் தான் கையுக்கு தொழில். எல்லாம் எளிமையான விஷயங்கள் தான், வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் தான். ஏன்னா இந்த இந்திரியங்களோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதனால இதுல நமக்கு எந்த சிரமமும் இல்லை. ஆகவே வாக்கு, பாதம், பாணி, மூணு கண்மேந்திரியங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல வாக்கு பேசுதல் என்ற தொழிலை செய்கிறது. பாதம் வந்து நடத்தல், வருதல், போதல், இந்த நடக்கின்ற தொழிலை செய்கின்றது. பேசுதலை தான் வசனம்னு சொன்னாரு. நடத்தல கமனம்னு சொல்லுவாங்க. கமனம் அம்பாளுக்கு ஆயிரம் திருநாமங்கள் இந்த பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு. அது கயக்ரீவ முனிவர் அகத்திய முனிவருக்கு சொன்னது. கயக்ரீவ முனிவர் அகத்திய முனிவருக்கு சொன்னது. ஆயிரம் திருநாமங்களை சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு வாக்குகளுக்குரிய அதிதெய்வங்கள் அவர்களுக்கு சொன்னார்களாம். வாக்கு தேவதைகள் கயக்ரீவருக்கு சொல்லி கயக்ரீவர் அகத்தியருக்கு உபதேசித்தது அந்த அம்பாளுடைய ஆயிரம் திருநாம சகஸ்ரநாமம். அதுல ஆயிரமாவது திருநாமம் லலிதா என்பது. அதையே அதற்கு பெயராக கொண்டு லலிதா சகஸ்ரநாமம் என்று சொல்வார். அதுல அம்பாளுடைய அந்த நடையை சொல்லும்போது அப்படி மென்மையாக நடப்பவள். அந்த அவருக்கு வணக்கம், வணக்கம்னு ஒவ்வொரு நாமத்திலையும் வணக்கம், வணக்கம், நமக, நமஸ்காரம் என்ற பொருள் நமக, நமக சொல்லும்போது ஒரு நாமத்துல ஓம் மந்த கமனாயை நமக. ஆண்பால் தெய்வங்களுக்கு ஏன்னு முடியும். கமனாய அப்படின்னா ஆண்பால் தெய்வம், பெண்பால் தெய்வத்து கமனாயின்னு வரும். இந்த யின் கடைசியில பார்க்கணும் அந்த வித்தியாசத்தை. மந்த கமனாயின்னு என்ன, மென்மையாக நடப்பவளுக்கு நமஸ்காரம். ஏன்னா அந்த பெண்மைக்கேற்ற அழகோடு அந்த மாதிரி அழகா சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல கமனம்ங்கிற சொல் வருது. எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன், இந்த கமனம் என்பது நடத்தல். மந்தம்னா அது மெதுவாக, ஆக கமனம்னா நடத்தல், வசனம் கமனம், தானம் தானம் என்பது வாங்கிக் கொள்ளுதல். வாங்கிக் கொள்ளுதல் சொல்லும் போது கொடுத்த தானம் என்பது கொடுத்தல் தான் வரும். வசனம் கமனம் தானம் கொடுத்தலுக்கு தான் அங்க வந்து அதைத்தான் சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஏற்றலை விட கொடுத்தலை தான் சிறப்பா சொல்லியிருக்காங்க. தானம் என்பது கொடுத்தல், வசனம் கமனம் தானம் அதாவது கொடுத்தல். அப்ப வாங்குதலையும் சேர்த்துக் கொள்ளணும். அப்ப வாக்கு என்ற கண்மேந்திரியத்தின் தொழில் வசனம் அதாவது பேசுதல், பாதம்ங்கிற கண்மேந்திரியத்தின் தொழில் வந்து அது நடத்தல் நடத்தல், பாணி கை அப்படிங்கிற கண்மேந்திரியின் தொழில் அந்த கொடுத்தல் வாங்குதல். அப்புறம் விசர்க்கம், இது வந்து கழிவு நீக்க திசையும் கருவிகள், அது கழிவு நீக்க செய்யக்கூடிய கருவிகள். அது விசர்க்கம் என்பது கழிவு நீக்கம் செய்தது, அதுதான் வந்து குதம் என்று சொல்லியிருக்கின்றார். விசர்க்கம் என்பது அந்த தொழிலுக்கு பெயர், என்ன கழிவு நீக்குதல் தொழிலின் பெயர் விசர்க்கம். அதுக்குரிய கருவியின் பெயர் என்ன? ஐயா வசனம்ங்கிறது பேசுதல், பேசுதல் செய்யற கருவி அது வாக்கு, நடத்தல்ங்கிறது தொழில், தொழில செய்யற கருவி பாதம். அது மாதிரி கொடுத்தல் வாங்குதல் இதெல்லாம் தொழில், கொடுத்தல் வாங்குதல் செய்யற கருவி கை பாணி, வாக்கு பாதம் பாணி. அப்புறம் மண்ணு குதம்னு சொல்லியிருக்காரு இல்லையா, குதம் என்பது அந்த கழிவு நீக்கத்தை செய்யக்கூடிய கருவி, அதனால அது விசர்க்கம்னா கழிவு நீக்கம் செய்தல். விசர்க்கம்ங்கிற பேர் இல்ல, வசனாதின்னு சேர்த்து சொல்லியிருக்காரு. அந்த வசனாதியை விரிச்சு சொல்றேன், வசனாதின்னு ரெண்டாம் அடியில வருது பாருங்க, அதை விரிச்சு சொல்றேன். வசனம் கமனம் தானம் விசர்க்கம் ஆனந்தம் இருக்கு, கழிவு நீக்கம் குதம். அப்புறம் உபத்தம், இது வந்து இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் செய்கின்ற கருவி. இதுதான் கண்மேந்திரியங்கள் ஐந்து, கண்மேந்திரியங்கள் ஐந்து இதுதான், வாக்கு பாதம் பாணி குதம் உபத்தம். வாக்கு வசனம் பேசுதலை செய்கிறது, வாக்கு என்ற கண்மேந்திரியம் பேசுதலை செய்கின்றது. இந்த பாதம்ங்கிற கண்மேந்திரியம் காலு, அது நடத்தல் என்ற செயலை செய்கின்றது. அப்புறம் பாணி கைங்கிற கண்மேந்திரியம், அது கொடுத்தல் வாங்குதல் ஆகிய செயல்களை செய்கிறது. அப்புறம் குதம் என்ற கண்மேந்திரியம், அது கழிவு நீக்கமாகிய அந்த செயலை செய்கின்றது. உபத்தம்ங்கிற கண்மேந்திரியம், அது இனப்பெருக்கம் என்ற செயலை செய்கின்றது. ஆக இந்த ஐந்து கருவிகளும் வாக்கு பாதம் பாணி குதம் உபத்தம், குதத்தை பாயுரு என்று வேறொரு பெயராலும் சொல்வார்கள். ஆக வாக்கு பாதம் அது கால்னு சொல்லலாம், பாணி கையின்னு சொல்லலாம், இந்த கழிவு நீக்கம் செய்த கருவி குதம் அதை எருவாய் என்று சொல்வார்கள் தமிழ்ல வந்து, அதுக்கு தூய தமிழ் பெயர் எருவாய். இனப்பெருக்கம் செய்த கருவி கருவாய் என்று சொல்வார்கள், உபத்தம்னு அது பெயரை சொல்றோம் அதை கருவாய்னு சொல்வார்கள். ஆகவே வாக்கு கால் கை எருவாய் கருவாய் என்று கூடுமானவரை தமிழிலும் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவைதான், இவை என்னென்ன செயல்களை செய்கின்றன வசனாதின்னு சொன்னதுனால இந்த இடத்துல சொல்லிட்டேன். ஆனா ஆசிரியர் அடுத்த பாடல தான் சொல்கின்ற, அந்த பாடலை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்த பாடல சொல்ற. வாக்குதான் என்ன செய்யும், அந்த வசனித்தலை செய்யும், பேசுதலை செய்யும். எப்படி ஞானேந்திரியங்கள் வந்து அந்த அறிதலை செய்யும் போது என்ன பார்த்தோம், ஒவ்வொரு ஞானேந்திரியமும் ஒரு பூதத்தை ஆதாரமா கொள்ளுதுன்னு பார்த்தோம் இல்லையா. செவி ஓசை அறியும் போது ஆகாயத்தை ஆதாரமா கொண்டது, அத மாதிரி தோல் வந்து ஸ்பரிசத்தை அறியும் போது காற்றை ஆதாரமா கொண்டது, கண்ணு உருவத்தை அறியும் போது நெருப்பை ஆதாரமா கொள்ளுது, வாய் சுவை அறியும் போது நீரை ஆதாரமா கொள்ளுது, மூக்கு மனத்தை அறியும் போது நிலத்தை ஆதாரமா கொள்ளுது. வெளியே உள்ள நீர் நிலம் அது இல்லை, உள்ள அகபூதங்கள் உள்ள இருக்கின்றன அதை ஆதாரமா கொண்டு அறியுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரிதான் கண்மேந்திரியங்களும் தத்தமக்குரிய செயலை செய்யும் போது ஐம்பூதங்களையே ஆதாரமாக கொள்கின்றன. அத இந்த பாடல சொல்றாரு, வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும். வாக்காகாயம் சேர்த்து எழுதியிருக்கு, அதை பிரிச்சுக்கணும். வாக்கு ஆகாயம் இடமா, ஆகாயத்தை இடமாக கொண்டு வாக்கு என்ற அந்த கண்மேந்திரியம் இருக்கிறதே, அது ஆகாயம் என்ற பூதத்தை ஆதாரமாக கொண்டு வசனிக்கும் பேசுதலை செய்யும். கால் போக்காரும் காற்றிடமா, கால் கால் என்ற கண்மேந்திரியம் போக்காரும் அதாவது போதல் போதல் வருதல் இந்த தொழிலை செய்யும், அதாவது நடக்கும் சொல்ற. கால் என்ன செய்து போக்காரும் நடக்கும், எதை எதை எந்த பூதத்தை ஆதாரமா கொண்டு, காற்று இடமா, கால் வந்து காற்றை ஆதாரமாக கொண்டு போகும் வரும். காற்றுக்கும் கால்னு ஒரு பெயர் உண்டு, என்ன பொருத்தமா வந்துட்டு பாருங்க. புல்கி அனல் ஏற்கும் இடும் கை. புல்கி அனல்ங்கத அப்படியே அந்த புல்கி அனல் ரெண்டு சொற்களையும் அப்படி மாத்தி வச்சுக்கோங்க. முன்ன பின்ன அனல் புல்கி, அனல்னா நெருப்பு என்ற பூதம், புல்கி அதை பொருந்தி அதை ஆதாரமாக கொண்டு, நெருப்பு என்ற பூதத்தை ஆதாரமாக கொண்டு ஏற்கும் இடும் கை. அது வந்து கை ஏற்கும் இடும். கை என்ன செய்யும், ஒரு பொருளை ஒருத்தருக்கு வந்து வாங்கும், ஒருத்தருக்கு கொடுக்கும். ஆகவே கையானது அது நெருப்பு என்ற பூதத்தை ஆதாரமாக கொண்டு பொருள்களை ஏற்கும் கொடுக்கும். குதம் நீரிடமா மலாதி விடும். குதம் கழிவு நீக்க கருவி, அது நீரை ஆதாரமாக கொண்டு மலாதி கழிவுகளை என்ன செய்யும், வெளியேற்றும். பார் இடம் உபத்தம் விந்து. பார் என்பது நிலம், பாரிடம் நிலத்தை இடமாக கொண்டு உபத்தம் அதாவது கருவாயானது விந்து அந்த இனப்பெருக்க பொருளை வெளிவிடும் என்று இவ்வாறு அந்த கண்மேந்திரியங்கள் எவ்வாறு தத்தம் வேலையை செய்கின்றன. ஒவ்வொரு கண்மேந்திரியத்துக்கும் என்னென்ன வேலை, என்னென்ன பூதத்தை இடமாக கொண்டு அவை அந்த வேலைகளை செய்கின்றன என்பதை அங்கே சொல்கின்றார். ஆக இந்த பாடல் கண்மேந்திரியங்களின் தொழிலை சொல்லக்கூடிய இந்த பாடல், இந்த பாடல் வரை நாம் இந்த வகுப்பிலே சிந்தித்திருக்கின்றோம். ஆக நமக்கு ரொம்ப தூளமாக தெரியக்கூடிய கருவிகளை பற்றிய சிந்தனை நிறைவேறுகின்றது. ஐந்து ஐந்தாக நான்கு ஐந்து சொன்ன அந்த நான்கு ஐந்து பற்றிய விளக்கங்கள் முடிந்திருக்கின்றன. பூதங்கள் ஐந்து, தன்மாத்திரைகள் ஐந்து, ஞானேந்திரியம் ஐந்து, கண்மேந்திரியம் ஐந்து, நான்கு ஐந்துகள், 36 தத்துவங்களை பாருங்க, 20 தத்துவங்கள் முடிந்து விட்டன. ஆரம்பிச்சதை பார்த்தா பூதங்களையே சொல்லிக்கிட்டே இருக்காள் ஐயா, 36 தத்துவம் என்ன சொல்லும் நினைச்சிருப்பீங்க. பாருங்க 20 தத்துவங்கள் முடிஞ்சிட்டு, 36 முடிஞ்சிட்டது, அடுத்த வினாக்களுக்கும் சென்று விடலாம் என்று சொல்லிக்கொண்டு இதுகாரம் இந்த உரையினை பொறுமையாக செவிமடுத்த அன்பர்கள் அனைவருக்கும் திருவடி வணிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பினை நிறைவு செய்கின்றேன்.